2018 ஆண்டு அக்டோபர் மாத தென்றலிலே பாசு ரமணன் அவர்களின் மேலூர் வாழ்வில் பகுதியில் வாவேசு ஐயர் பகுதி 3 ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன். பயணங்கள். புதுச்சேரியிலிருந்து கிளம்பிய வாவேசு ஐயர் சொந்த ஊரான வரகநேரியை அடைந்தார். புதுச்சேரியை விட்டு வெளியே வருவதற்கு மிக முக்கிய காரணமாக அமைந்தவர் திருவிக்கா. அவர் தனது தேசபக்தன் இதழில் பாரதியார், வாவேசு போன்றவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து தங்கள் தேச தொண்டுகளை தடையின்றி செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார். அதன்படியும் நண்பர்களின் அறிவுறுத்தலின்படியுமே வாவேசு ஐயர் புதுச்சேரியை விட்டு வெளியேறி பிரிட்டிஷ் இந்தியாவின் எல்லைக்குள் கால் வைத்தார். ஊருக்கு வந்ததும் திருவிக்காவின் முயற்சிகளுக்கு நன்றி கூறி கடிதம் எழுதினார். பின் வட இந்தியாவின் பல புண்ணிய தலங்களுக்கு சென்று தரிசித்தார். காங்கியில் அவர் பார்த்த ஆரிய சமாஜ குருகுலம் அவரை மிகவும் கவர்ந்தது. அதே போல தமிழ்நாட்டிலும் ஒரு கல்வி நிலையத்தை துவக்கி நடத்த விரும்பினார். தொடர்ந்த காசி பயணம் அவரது வாழ்வின் மிக முக்கிய திருப்புமுனை ஆனது. அங்கு முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடன்களை செய்தார். கங்கை நதியை படகில் சுற்றி வந்தார். ஆங்காங்கே எரி ஊட்டுவதற்காக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் உடல்களும் பொங்கி வரும் கங்கை பிரவாகமும் திரளான மனித கூட்டமும் அவர் மனதுள் பல கேள்விகளை தோற்றுவித்தன. வன்முறை அரசியலாலோ தீவிரவாத செயல்களினாலோ சமூகத்துக்கு ஒரு பயனும் விளையப் போவதில்லை என்பதை மனப்பூர்வமாக உணர்ந்தார். சமூகத்தை உயர்த்த வேண்டும், வலிமையான பாரதத்தை உருவாக்க வேண்டும். அதற்காகவே இனிது தனது திறமை அறிவு ஆயுள் முழுவதையும் செலவிட வேண்டும் என்று உறுதி பூண்டார். தமிழ் இலக்கிய வளர்ச்சிக்கு தம்மை முழுமையாக அர்ப்பணிக்கவும் முடிவு செய்தார். பின் வரகநேரிக்கு திரும்பினார். தேசபக்தன் ஆசிரியர். இந்நிலையில் சென்னையில் தேசபக்தன் இதழின் ஆசிரியராக இருந்த திருவிக்காவுக்கும் இதழ் உரிமையாளருக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக திருவிக்கா ஆசிரியர் பொறுப்பிலிருந்து விலகினார். உடனே உரிமையாளர் காமத் வாவேசு ஐயரை ஆசிரியர் பொறுப்பேற்க வேண்டினார். ஐயர் அதனை ஏற்றார். அவரது சிந்தனைகள் கட்டுரைகள் வாயிலாகவும் தலையங்கங்கள் வாயிலாகவும் வெளியாகின. தலையங்கங்கள் மொழிபெயர்க்கப்பட்டு நியூ இந்தியா இதழிலும் பிரசுரமாகி வந்தன. இந்நிலையில் அவர் எழுதாத ஒரு தலையங்கத்துக்காக ஐயர் மீது ராஜ துரோகம் குற்றம் சாட்டியது பிரிட்டிஷ் அரசு. ஐயர் தான் அதனை எழுதவில்லை என்று பலமுறை மறுத்தும் அரசு அதனை காதில் போட்டுக் கொள்ளவில்லை. ஐயர் பெல்லாரி சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையில் அவருக்கு முதல் வகுப்பு வழங்கப்பட்டது. தினந்தோறும் கடுமையாக உழைத்துக் கொண்டிருந்தவருக்கு அந்த சிறைவாசம் ஒரு விதத்தில் ஓய்வை அளித்தது எனலாம். சிறையில் இருந்து கொண்டே பல புத்தகங்களை வரவழைத்து வாசித்தார். நண்பர் ஆதிமூர்த்திக்கு எழுதிய கடிதத்தில் மேலும் பல புத்தகங்களை வாங்கி அனுப்புமாறு கேட்டுக்கொண்டார். அங்கிருக்கும் போது கம்பராமாயண ஆய்வுகளை தீவிரமாக தொடர்ந்தார். கம்பனின் பாத்திர படைப்புகளை உலக மகாகவிகளோடு ஒப்பு நோக்கத்தக்க அவன் பெருமையை விரிவாக ஆராய்ந்து அ ஸ்டடி ஆஃப் கம்பன் என்ற நூலை எழுதினார். ஓய்வு நேரங்களில் பலவாறாக அவர் சிந்தனை விரியும். குருகுலத்திற்கான விதை அவரது உள்ளத்தில் தீவிரமாக விழுந்தது பெல்லாரி சிறைச்சாலையில்தான். தமிழ் குருகுல வித்யாலயம். சிறையிலிருந்து வெளிவந்ததும் குடும்பத்துடன் ஹம்பி, விஜயநகரம் போன்ற பகுதிகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். ஆந்திராவின் எழில்மிக்க பல பகுதிகளுக்கு சென்று வந்தார். சென்னை திரும்பியதும் ஆரிய சமாஜ குருகுலம் போல் ஒரு பள்ளியை ஆரம்பிக்க வேண்டும் என்றும் மிகச்சிறந்த மாணவர்களை அதன் மூலம் உருவாக்க வேண்டும் என்றும் திட்டமிட்டு அதற்கான பணிகளை தீவிரமாக மேற்கொண்டார். சென்னை, மன்னார்குடி, தஞ்சை என்று பல இடங்களை சென்று பார்த்தார். எதுவுமே அவருக்கு திருப்தி தரவில்லை. அப்போது காங்கிரசின் ஒரு கூட்டத்திற்கு தலைமை வகிக்கும்படி அவருக்கு கோவில்பட்டியிலிருந்து அழைப்பு வந்தது. ஐயரும் சென்றார். கூட்டம் முடிந்ததும் அருகில் இருந்த கல்லிடிக்குறிச்சி என்ற ஊருக்கு சென்று தங்கினார். அங்கே ஒரு தாலுகா பள்ளி இருந்தது. அதன் ஆசிரியர்கள் காந்திய கொள்கைகள் மீதிருந்த ஈடுபாட்டால் ஒத்துழையாமை இயக்கத்தில் சேர்ந்து பள்ளிக்கு வருவதை புறக்கணித்தனர். பின்னர் மாணவர்கள் நலன் கருதி திலகர் வித்யாலயம் என்ற அமைப்பை ஏற்படுத்தி அதன் மூலம் மாணவர்களுக்கு அறிவு புகட்டினர். ஐயர் அவ்வூருக்கு வந்திருப்பதை அறிந்த அவர்கள் அவரே அந்த பள்ளியை ஏற்று நடத்துமாறு வேண்டிக் கொண்டனர். ஐயரும் உடன்பட்டார். திலகர் வித்யாலயத்தின் தலைவராக பொறுப்பேற்றார். அதுவே தமிழ் குருகுல வித்யாலயம் ஆனது. இக்குருகுலத்தை நடத்துவதற்காக பாரத்வாஜ ஆசிரமம் என்பதையும் ஐயர் தோற்றுவித்தார். December 8, 1923 அன்று இது தோற்றம் கண்டது. மாணவர்கள் ஒவ்வொருவராக சேர துவங்கினர். பெரும்பாலும் அந்தன சிறுவர்களே அதில் கல்வி பயின்றனர். தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, சமஸ்கிருதம் ஆகியவை பயிற்றுவிக்கப்பட்டன. சேரன் மாதேவி குருகுலம். சில மாத காலம் அங்கேயே குருகுலம் நடந்து வந்தது. நாளடைவில் குருகுலத்தை பெரிய அளவில் நடத்த முடிவு செய்தார். அதற்காக நிதி கோரி பத்திரிகைகளில் எழுதினார். இந்நிலையில் சேரன் மாதேவியில் 30 ஏக்கர் நிலம் விலைக்கு வந்தது. அங்கே குருகுலத்தை அமைத்தால் சிறப்பாக அமையும் என்று கருதிய ஐயர் பல செல்வந்தர்களின் உதவியை கோரினார். வாவேசு ஐயன் மீது மிகுந்த அன்பும் மதிப்பும் வைத்திருந்த காணாடு காத்தான் வயசு சண்முகம் செட்டியார் நிலம் வாங்குவதற்கான தொகை ரூபாய் 3000 உடனடியாக கொடுத்து உதவினார். நிலம் பதிவு செய்யப்பட்டது. குருகுலம் சேரன் மாதேவிக்கு மாற்றப்பட்டது. பாலபாரதி நன்கு இலக்கிய பணிகளை தொடரும் பொருட்டு ஐயர் அங்கு ஒரு அச்சகத்தை அமைத்தார். பாலபாரதி என்ற இதழை தொடங்கி அதன் ஆசிரியராக பொறுப்பேற்றார். 1924 அக்டோபரில் முதல் இதழ் வெளியானது. இப்பத்திரிகை சேரமாதேவி தமிழ் குருகுலத்தின் வாயிலாக தோன்றுகிறது. தமிழ் குருகுலத்தின் நோக்கம் தனது இணையற்ற பேராற்றல் குறைந்து போயிருக்கிற தமிழுக்கு அதன் இயற்கையான முதன்மை ஸ்தானத்தை தந்து புராதன காலத்து கலைகளைப் போலவே இக்காலத்து கலைகளுக்கும் அதை பெரியதோ நிலையமாக ஆக்க வேண்டும் என்பதும் தமிழ் மக்களுக்கு பூரணமான கல்வி அதாவது இலக்கிய கல்வியோடு விசுவகர்ம கலைகளும் கற்பிக்க வேண்டும் என்பதுமே என்று அதில் குறிப்பிட்டிருந்தார். குருகுலத்தின் நோக்கம் பற்றி கீழ்கண்டவாறு தெரிவித்திருந்தார் ஐயர். தமிழ் மாணவர்களுக்கு லௌகீக கல்வியும் கைத்தொழிலும் வியாபார முறைகளும் ஒழுக்கமும் ஆத்தியாத்ம உணர்ச்சியும் கற்பித்து தர வேண்டும் என்ற நோக்கத்துடன் இவ்வித்யாலயம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. இதில் உயர்ந்த வகுப்புகளில் கூட கல்வி தமிழ் பாஷையின் மூலமே போதிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டு வீரம் நிறைந்த சரித்திரமும் பாரத நாட்டின் கம்பீரமான இதிகாசமும் இவை தவிர உலக சரித்திரங்களும் மாணவர்களுக்கு நன்கு போதிக்கப்பட்டு வருகின்றன. தமிழ் பாஷையின் மீதும் தமிழ் இலக்கியங்களின் மீதும் மாணவருக்கு அன்பும் ஆர்வமும் பிறக்கும்படியும் தமிழில் உயர்ந்த எண்ணங்களை வெளிப்படுத்தும் ஆற்றல் உண்டாக்கும்படியும் சரஸ்வதி கட்டாட்சம் உள்ளவர்களுக்கு கவிதா சக்தியும் பிறக்கும்படிக்கும் தமிழ் போதிக்கப்பட்டு வருகிறது. கணிதம், பூகோளம், இயற்கை பாடம், சரீர தத்துவம், பிராணி நூல், ஸ்தாவரம் முதலிய பௌதீக சாஸ்திரங்கள் மாணவருக்கு அழகாக போதிக்கப்பட்டு வருகின்றன. சமஸ்கிருதம், ஆங்கிலம், ஹிந்தி முதலிய பாஷைகளும் பிரம்மச்சாரிகளுக்கு நன்கு கற்பிக்கப்பட்டு வருகின்றன. தாய் தந்தையர் தமது குமாரர் சமஸ்கிருதம் படிக்க வேண்டாம் என்று வியக்தமாக தெரிவித்தால் ஒழிய சமஸ்கிருதம் கட்டாய பாஷையாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஐயரின் இலக்கிய பணிகள் இவ்வாறான உயர்ந்த நோக்கத்துடன் ஆரம்பிக்கப்பட்டிருந்த குருகுலமும் பாலபாரதி இதழும் மிகச் சிறப்பாகவே நடந்து வந்தன. இதழில் கம்பராமாயண ஆராய்ச்சி, ஆலயங்கள் பற்றி கட்டுரைகள், ராஜகோபாலன் கடிதங்கள் போன்ற பகுதிகளை துவக்கினார் ஐயர். இதழுக்கு போ திரிகூடசுந்தரம் பிள்ளை, எஸ் வையாபுரி பிள்ளை, சுதானந்த பாரதியார், மகேசகுமார சர்மா, கி லட்சுமண சர்மா என பலர் பங்களிப்புகளை தந்தனர். ஆனந்தரங்கம் பிள்ளையின் ஆட்குறிப்பு முதன் முதலில் தமிழில் பாலபாரதியில்தான் தொடராக வெளியானது. ஸ்ரீ அரவிந்தர் எழுதிய மோக சாதகம் என்னும் நூலின் அமுதனின் மொழிபெயர்ப்பில் அதில் வெளியானது. ஆங்கிலம் மற்றும் தமிழில் நூல் விமர்சனமும் தொடர்ந்து வெளியாயின. லைலா மஜ்னு, எதிரொலியாள், அழேன் ரக்கே என பல சிறுகதைகளை அதில் எழுதினார் ஐயர். பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும் என்னும் பாரதியின் கனவிற்கேற்ப நெப்போலியனின் வீரப்பிரசங்கங்கள், சாவர்கர் கடிதங்கள் போன்றவை தமிழில் வெளியாயின. தனது பரத்வாஜ ஆசிரமம் மூலம் பல்வேறு நூல்களையும் ஐயர் வெளியிட்டு வந்தார். குருகுலத்தின் நடைமுறை மகாதேவ ஐயர், சுதானந்த பாரதியார், கும்பலிங்கம் பிள்ளை, நாராயண ஐயர், அனந்தகிருஷ்ண ஐயர் போன்றோர் குருகுலத்தின் வளர்ச்சியில் அக்கறை கொண்டு அங்கேயே தங்கி உழைத்து வந்தனர். குருகுலம் மிகுந்த கட்டுக்கோப்புடனும் ஒழுங்குடனும் ஐயரால் நடத்தப்பட்டு வந்தது. அதன் வளர்ச்சிக்காக அவர் இரவு பகலாக உழைத்தார். பலரளிக்கும் நிதி ஆதரவை கொண்டே குருகுலம் நடந்து வந்தது. அது போதாத போது ஐயர் பல இடங்களுக்கும் பயணப்பட்டு நிதி திரட்டி வருவார். காங்கிரசின் சார்பாக ₹5000 நிதி அளிக்கப்பட்டது. TSS ராஜன் போன்றவர்களும் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரும் வேறு பல தனவந்தர்களும் ஆசிரமத்திற்கு நிதி உதவி வந்தனர். குருகுலம் பெயரில் மட்டுமல்லாமல் செயலிலும் அதற்கேற்ற நடைமுறைகளையே பின்பற்றியது. ஒவ்வொரு நாளும் காலை 4:30 மாணவர்கள் எழுந்து காலை கடன்களை முடித்துவிட்டு ஆளுக்கு ஒரு கூடையில் வாய்க்காலிலிருந்து வண்டல் மண் அள்ளி வந்து மரங்களுக்கு இடுவர். தொடர்ந்து உடற்பயிற்சி, அதன் பின் ஆசிரமத்தின் பொதுவிடம் மற்றும் தத்தம் அறைகளை தூய்மை செய்வர். ஓர் ஊதல் ஒளி கேட்டதும் மாணவர்கள் வரிசையாக நிற்பார்கள். தண்டால் பஸ்கி போன்ற உடற்பயிற்சிகள் நடக்கும். முடிந்ததும் எண் சுவடி, குழியாற்று, நிகண்டு, மனப்பாட பகுதி பாடல்களை பாடிக்கொண்டே ஐயர் வாய்க்காலுக்கு செல்வர். அங்கு துணி துவைத்து குளித்து விட்டு வருவர். சனிக்கிழமை என்றால் எண்ணெய் தேய்த்து குளியல் கண்டிப்பாக உண்டு. பின்னர் தேவாரமோ திருவாசகமோ பிரபந்தமோ பாடி இறைவனை துதிப்பர். பின் ஆசிரமம் திரும்புவர். ஆசிரமத்தில் கடவுள் வாழ்த்து பாடுவர். அரை மணி நேரம் பாரத நாட்டின் வீர வரலாற்றை உணர்ச்சி ததும்ப கூறுவார் ஐயர். காலை உணவுக்கு பிறகு மாணவர்கள் வகுப்புக்கு செல்வார்கள். வகுப்புகள் பெரும்பாலும் மர நிழலிலேயே நடக்கும். 11:30 மணிக்கு காலை வகுப்புகள் முடியும். பின் மாணவர்கள் சமையற்கட்டில் இலை தைப்பது, சுற்று வேலைகளை செய்வது எல்லாம் செய்வர். மதிய உணவுக்கு பின் சற்று ஓய்வு, பின் நெசவக்கூடத்தில் நூல் நுட்ப, பிறகு 3 மணிக்கு மேல் மாலை வகுப்புகளில் மொழி வரலாறு, புவியியல், அறிவியல், நீதி நூல், இசை இடம்பெறும். மாலையில் விளையாட்டு, தோட்ட வேலை, வயல் வேலை, பயிர்களுக்கு நீர் பாய்ச்சுதல் போன்றவை இருக்கும். மாலை 6:30 மணிக்கு கை கால் கழுவி மாணவர்கள் சிறிது நேரம் துதிப்பாடல்கள் பாடுவர். அதன் பிறகு சிறு சொற்பொழிவு, இரவு உணவு, பின்னர் மாணவர்கள் அறிக்கையின் விளக்குளியில் பாடம் படிப்பர். அதற்கு பின் இரவு நடை. அப்போது ஐயர் தேசப்பற்றை ஊட்டும் சம்பவங்களை சொல்லுவார். அதன் பின் மாணவர்கள் உறங்கச் செல்வர். இதுதான் நித்திய வழக்கம். அவ்வப்போது காந்தி, திலகர் போன்றோரது பிறந்த நாட்களை ஒட்டி விழாக்கள் நடக்கும். ராஜாஜி போன்ற தலைவர்கள் வந்து உரையாற்றுவார்கள். 2-3 மாதங்களுக்கு ஒருமுறை மாணவர்களை அருவி, வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள், ஆலயங்கள் போன்றவற்றிற்கு சுற்றுலா அழைத்துச் செல்வார். தொடரும். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.